SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
எட்டு அகதிகளும் ஆஸ்திரேலியாவும்
புகலிடம் தேடி ஆஸ்திரேலியா வந்திருப்பவர்கள் சந்திக்கும் சவால்களை எடுத்து வரும் தொடர்.
கடந்த நிகழ்ச்சியில் மொழிபெயர்ப்பாளர்களால் புகலிட கோரிக்கையாளர்கள் சில சமயங்களில் சிக்கல்களை சந்தித்திருக்கிறார்கள் என்பது குறித்த கருத்துக்களை கேட்டோம். ஆனால் ஒரு மொழிபெயர்ப்பாளர் தமது கருத்துக்களை சரியான முறையில் மொழிபெயர்க்கவில்லை என்றால் அந்த மொழிபெயர்ப்பாளரை தவிர்த்து வேறொரு மொழிபெயர்ப்பாளரை பணிக்கமர்த்தக் கோரும் சகல உரிமையும் புகலிடக் கோரிக்கையாளருக்கு இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக விளக்கவில்லை என்று ஒரு மொழிபெயர்ப்பாளராக கடமையாற்றும் சுபா என்ற எமது நேயர் ஒருவர் மனம் வருந்தினார். அவரையே அந்த கருத்தை நேர்களுடன் பகிருமாறு கோரினோம்.
மொழிபெயர்ப்பு சிக்கல்களுக்கு பல காரணங்கள் உண்டு. மொழிபெயர்ப்பாளர் சேவை வந்து வரையறுக்கப்பட்ட ஒரு சேவை. கடுமையான விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் மொழிபெயர்ப்பு செய்ய முடியும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். கோர்வையாக ஒரு தகவலை சொல்ல முடியாமல் போகிற சந்தர்ப்பங்களில் மொழிபெயர்ப்பாளருக்கும் அந்த தகவலை கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த சிரமம் இருக்கும். மற்றது, ஒரு வார்த்தை பிழையாக மொழிபெயர்க்கப்பட்டதால் பெருமளவு பிரச்சனைகளை சந்திக்க நேர்வதாக ஒரு கருத்து நிலவுகிறது. அந்த வார்த்தை சொல்லப்படுகிற ஒரு சூழல், ஆங்கிலத்தில் கான்டெக்ஸ்ட் என்று சொல்லுவார்கள். இதுக்கு நாங்கள் ஒரு உதாரணம் சொல்லலாம். இது ஒரு நடந்த ஒரு சம்பவம். நான் சுடலையில் இருக்கக்குள்ள என்னை கூட்டிக் கொண்டு போனவங்க, இதை நாங்கள் அப்படி மொழிபெயர்ப்போம். While I was in the cemetery or graveyard, I was taken away. ஆனால் அந்த இடத்தில் சுடலை என்று குறிப்பிடப்பட்டது வந்து ஒரு ஊரின் பெயர், ஒரு இடத்தின் பெயர். அந்த பகுதியை சேர்ந்த ஒரு மொழிபெயர்ப்பாளராக இல்லாத பட்சத்தில் இங்கு சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. மற்றது, பாலாவிக்கு சொன்னது போல மொழிபெயர்ப்பு சேவை தேவைப்படுகிற எல்லா இடங்களிலும் சொல்லப்படுகிற ஒரு தகவல் ஏதாவது சந்தர்ப்பத்தில் மொழிபெயர்ப்பாளரின் திறமையிலோ திருப்தியின்மையோ இல்லை சரியான முறையில் மொழிபெயர்க்கப்படவில்லை அப்படிங்கிற அந்த சந்தேகம் எழுந்தாலோ அதை தெரியப்படுத்தலாம். வேறொரு மொழிபெயர்ப்பாளரை வேண்டி கேட்கலாம். அதுக்கு உரிமையும் அதிகாரமும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் சில சந்தர்ப்பங்களில் கூச்சத்தின் காரணமாக ஒரு பெண்மணி இருக்கிற ஒரு இடத்தில் ஒரு ஆண் மொழிபெயர்ப்பாளர் இருக்கும் பொழுது அப்படியான சந்தர்ப்பங்களிலும் வேறொரு பெண் மொழிபெயர்ப்பாளரை கேட்கக்கூடிய அந்த வசதியும் உண்டு.
உத்தியோகம் புருஷ லட்சணம் என்று முன்னர் கூறுவார்கள். இப்பொழுது உத்தியோகம் மனித லட்சணம் என்று ஆகிவிட்ட காலத்திலும் புகலிடக் கோரிக்கையாளர்கள் அனைவராலும் ஆஸ்திரேலியாவில் தொழில் பார்க்க முடியவில்லை. அவர்களது பொதுவான நிலையை விளக்குகிறார் அகதிகளுக்காக குரல் கொடுத்து வரும் பாலா விக்கி.
பலருக்கு வேலை செய்வதற்கான அனுமதி இருக்கிறது. இருந்தாலும் இடைக்காலங்களில் அவர்களது விசா காலாவதியானால் அவர்களது வேலை செய்வதற்கான அனுமதி இல்லாமல் போகும். அப்படியான சந்தர்ப்பங்களில் அவர்களது வேலை பறிக்கப்படும் அல்லது நிறுத்தப்படும். இது தவிர இவர்களது விசா சம்பந்தமான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுகிற போதும் 22 நாட்களுக்குள் இவர்களது ஒர்க் பெர்மிட் ரத்து செய்யப்படும். அப்போதும் கூட அவர்களது வேலை செய்கிற அந்த உரிமை இல்லாது போகிறது. வேலை செய்கிற உரிமை இல்லாது இந்த நாட்டில் வேலை செய்வது தண்டனைக்குரிய குற்றம். அவ்வாறானவர்களை சுற்றி வளைத்து பெண்டில் ஹில், வெஸ்ட்மீட், வென்வத்வில், டுங்காவி போன்ற இடங்களில் இந்த அதிகாரிகள் போலீசுடன் வந்து பிடித்த கதைகளும் உள்ளன. ஆகவே வேலை செய்கிற அனுமதி இருக்கிறதா என்று பார்த்து இவர்கள் வேலை செய்ய வேண்டும் என்பது முக்கியம். வேலை தருநர்கள் கூட அதை பார்த்து கொடுத்தாலும் ஒவ்வாறு அனுமதி இல்லாதவர்களை வேலைக்கு வைத்திருந்தால் அவர்களிலும் குற்றம் இருக்கிறது என்பது அவர்களுக்கும் தெரிந்திருக்கிறபடியால் இவ்வாறானவர்களது வேலை உடனடியாக பறிக்கப்படுகிறது. அரசாங்கம் ஒரு சிறிய உதவி பணத்தை இவர்களுக்கு தொடர்ந்து வழங்கி வந்தாலும் இவ்வாறு விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் இவர்களுக்கு அந்த உதவி பணம் வழங்கப்பட மாட்டாது. அவ்வாறான இளைஞர்களின் நிலைமை அல்லது அவ்வாறான விண்ணப்பதாரிகளின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமானது. அவர்களுக்கு எந்த விதமான ஆதாரமும் எந்த விதமான உதவியும் இல்லை என்பதுதான் கவலைக்குரிய விடயம். அவர்களது நண்பர்கள் ஒரு சிநேகபூர்வமான அடிப்படையில் தங்கள் வீடுகளில் படுக்க வைத்து உணவும் கொடுத்து அவர்களை பாதுகாத்து வருகிற கதைதான் பொதுவான கதையாக இருக்கிறது.
அப்படி பாதுகாக்கப்பட்டு வருபவர்களில் ஒருவர் செந்தூரன் செல்வராசா.
இந்த காலகட்டத்தில் என்னால் வேலை செய்ய அனுமதிக்கப்படாத பட்சத்திலும் என்னுடைய நண்பர்களின் உதவியில் நான் இங்கே பல இன்னல்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்.
அவரை போலவே பாதுகாப்பை காரணம் காட்டி தடுப்பு முகாமில் இன்னமும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சூரி மற்றும் பிரேம்நாத் இருவரும் விடுவிக்கப்பட்ட பின்னர் வேலை பார்க்க முடியுமா என்பது கேள்விதான். பாடசாலையில் பயின்று வரும் தமிழினிக்கு வேலை செய்ய வேண்டும் என்ற தேவை இதுவரை எழவில்லை. வேலை செய்ய அனுமதி பெற்றிருந்தாலும் வேலை செய்வதற்கு சுபா செல்வகுமாரின் உடல்நிலை அனுமதிக்கவில்லை.
எனக்கு இப்ப ஒரு வருஷமாக புதிய விசா தந்திருக்கணும், அதுல எனக்கு தொழில் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் தந்திருக்கணும். ஆனா நான் தொழில் செய்ய முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கிறேன். என்னன்னு சொன்னா எனக்கு ஒரு கை வழங்காத காரணத்தால நான் அந்த கையுக்கான சத்திர சிகிச்சையில செய்து கொண்டிருக்கிறேன். இப்ப 3 மாசத்துக்கு ஒருக்கா 6 மாசத்துக்கு ஒருக்கா அந்த காயம் செய்த சிகிச்சை மாற மாற திருப்பி திருப்பி செய்து கொண்டிருக்கிறேன். வேலை வாய்ப்பு நான் ட்ரை பண்ணே இல்லை. இருந்தாலும் நான் ஒரு கிராஃபிக் டிசைனர் என்ற ரீதியில, போட்டோகிராஃபர் என்ற ரீதியில வீட்டுல வர்ற சின்ன சின்ன வேலையில செய்து கொண்டிருக்கிறேன்.
வேலை செய்ய அனுமதிக்கும் விசா வழங்கப்படும் போது புகலிட கோரிக்கையாளர் எப்போது ஆஸ்திரேலியா வந்தார், எப்பொழுது ஆஸ்திரேலிய நாட்டிற்குள் அனுமதிக்கப்பட்டார் என்பதை பொறுத்து அவரது வேலை விசாவும் மாறுபடுகிறது. சுபா செல்வகுமார் எப்படியான வேலை செய்யவும் அனுமதிக்கப்பட்டுள்ளார்?
நான் வேலை செய்யலாம், எனக்கு வேலை செய்யறதுக்கான ரைட்ஸ் இருக்குன்ற இது இருக்கு. எனக்கு என்ன மாதிரியான வேலை செய்யலாம்ன்ற கன்சர்ன்ன்றது வந்து எந்த வகையான வேலையை நான் செய்யலாம்ன்ற அனுமதி இருக்கு.
வேலை செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ள சே ஒவ்வொரு 3 மாதம் அல்லது 6 மாதம் அந்த விசாவை புதுப்பிக்க வேண்டியிருப்பதால் நிரந்தரமாக வேலை கமத்த நிறுவனங்கள் விரும்புவதில்லை.
வேலை செய்யறதுக்கான முழு அனுமதியும் இருக்குது, அதுல எந்த கண்டிஷனில் வேலை செய்யலாம், வேலை செய்யக்கூடிய நிலைமை வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ என்னென்னா ஒரு சிக்கல் இருக்குது, ஒர்க் ரைஸ் கொடுத்துட்டு 3 மாதம் ஒர்க் ரைஸ் அல்லது 1 வருஷம் ஒர்க் ரைஸ் 6 மாதம் அந்த கொஞ்சம் பீரியட் கொடுக்கல, நாங்கள் கம்பெனிகளுக்கு அப்ளை பண்ணிக்கல, எங்களுக்கு முழுசா ஏற்க மாட்டேன். எனக்கு நான் 2-3 இப்படி அப்ளை பண்ணி எனக்கு ஒரு சில கம்பெனியில் எனக்கு சொன்ன ரீசன் என்னென்னா, நான் ஒரு ஆளை எடுத்து உனக்கு அந்த வேலையை நான் ட்ரெயின் பண்ணுறதுக்குள்ளே உன்னோட விசா எக்ஸ்பயர் ஆயிடுது, அதுக்கப்புறம் நான் உனக்கு வேலை தந்து நான் என்ன செய்ய போகிறது அப்படின்ற எனக்கு அது அதில் கொஞ்ச நாள் எனக்கு கொஞ்சம் இழுவட்டு போனது. அப்போ இப்போ ஓகே.
வேலை செய்ய அனுமதி பெற்றிருந்தாலும் ரஞ்சினி கடந்து வந்த பாதை அவரை வேலை செய்ய உந்தவில்லை.
வேலைக்கு விசா இருந்தாலும் மனநிலைன்றது எங்களுக்கு இன்னும் சரியா வேற இல்லை. தொடர்ச்சியாக இடம் பெயர்ந்து யுத்தத்துக்குள்ள இருந்து கேம்பளிய இருந்ததால அந்த ஒரு வேலையை வந்து நிதானமா தொடர்ச்சியா அதை செய்யறதுக்கான மனநிலை மைண்டில இல்லை. அதோட எங்களுக்கு இப்ப தொடர்ச்சியா இங்க வந்த காலத்திலேருந்து அந்த மக்ரைன் தலையடி என்னொண்டு இருக்குது. அப்போ அது வந்ததுன்னு சொன்னால் கிளம்பையில் 3 நாளைக்கு வரும் சத்தி எடுத்து பெரிய ஒரு அது நாங்கள் ஜோசிச்சு கேம்பளிய இருந்த காலத்துலேருந்து அது எனக்கு வந்தது. வேலை செய்கிறதுக்கான அனுமதியை தந்தாலும் சாதாரண மனிதர் மாதிரி எல்லா வேலைகளும் செய்கிறதுக்கான ஒரு சூழலுக்குள்ளே வர இல்லை. ஆனால் இந்தளவு தூரத்துக்கு நாங்கள் ஓரளவுக்கு இருக்கிறோம்டா, எங்களுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு வந்ததுக்கு பிற்பாடு ஸ்டார் மூலமாக நடந்த கவுன்சிலிங்களால் நாங்கள் கொஞ்சம் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறோம்.
ஆரம்ப நாட்களில் இருந்தே சின்னிகாந்தன் வேலை செய்ய அனுமதி பெற்று வேலை செய்து வருகிறார். ஆனால் அவருக்கு தெரிந்த சில புகலிட கோரிக்கையாளருக்கு அந்த நல்வாய்ப்பு கிட்டவில்லை.
தொழில் வாய்ப்பு சம்பந்தம் எனக்கு தொழில் தர்றதால எனக்கு பெரிய பிரச்சனை ஒன்றும் சொந்த அனுபவத்தில் ஏற்படையில. நான் வந்த காலத்தில் ஆங்கில மொழி ஒரு 6 மாசங்கள் கற்க வேண்டி இருந்தது. அது இந்த அரசொலி அரசாங்கம் எனக்கு இலவசமாக கற்றுத்தர்றதுக்கு நடவடிக்கை மேற்கொண்டு வந்தது. அதில் அதை கற்று முடிய என் நண்பர்கள் மூலமாக நான் வேலைகளுக்கு விண்ணப்பித்திருந்தேன். அதால் தான் எனக்கு இலகு அந்த வேலை பெறக்கூடியதாக இருந்தது. தொழில் தொடர்பு சம்பந்தமாக நான் பாரிய நடிக்கிறது எனக்கு ஏற்படையில. ஆனால் வேறு ஆக்களுக்கு நிறைய ஏற்பட்டுருக்குது. சில ஆக்கள் வேலையை கூட்டிகிட்டு போயிட்டு அதுவும் சில இந்த மொழி பிரச்சனையும் அது ஒரு சின்ன காரணம் அதுக்குள்ள வருது. ஒப்பந்தங்கள் என்னென்னா சரியான விவரங்கள் தெரியாமல் சட்ட நடவடிக்கை இந்த சட்டங்கள் தெரியாமல் இந்த வேலையை அப்படித்தான் இத்தனை வழித்தான் செய்யணும், இதுக்கு மேலே செய்தாங்களும் மேலதிக நேரம் கொடுப்பன கிடைக்குதோ இல்லையோ, ஏதாவது விபத்துகள் ஏற்பட்டால் கொடுப்பனவுகள் வர வேலையெல்லாம் வீட்டில் இருந்து அதுக்கேற்ற கொடுப்பனவுகள் வழங்கப்படுற விவரங்கள் தெரியாமல் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. அப்படி சில நிறைய சம்பவங்கள் தெரிஞ்சு நடந்திருக்குது. மற்றது அனுமதி இல்லாத ஆக்கள் வேலை செய்ய ஆஸ்திரேலியாவுக்குள்ள அனுமதி வேலை செய்யறதுக்கு அனுமதி இல்லாத ஆக்கள் இப்படி இருக்க அவங்க குறைஞ்ச சம்பளத்துக்கு வேற ஒரு நாட்டுக்காரரும் அதோட எங்கண்ட சமூகத்தவரவங்க இலங்கை தமிழர் ஆக்களும் குறைந்த ஊதியத்தோட இங்கே கை காசு கையில சட்டத்துக்கு ரொம்ப காசை வழங்கி இதால கணக்கு நிறைய வேலை செய்து போட்டு குறிப்பிட்ட கொஞ்சம் காசை பெற்று அதால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதால நாட்டுக்கு நஷ்டம், வேலை செய்யறவங்க நஷ்டம்.
சட்டத்திற்கு புறம்பாக வேலை செய்த புகலிட கோரிக்கையாளர்கள் சிலரது நிலைமை கவலைக்குரியது என்பதை வலியுறுத்தி கூறுகிறார் பாலா விக்கி.
எல்லோருக்கும் தெரியும், சிலர் அனுமதி இல்லாமல் வேலை செய்கிறார்கள். ஆனால் அவ்வாறானவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதும், விசா இல்லாத வேலை செய்வது தண்டனைக்குரிய குற்றம், பிடிக்கப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டு நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுகிற அளவுக்கு அது கையாளப்படுகிறது என்பதையும் புதிதாக வந்தவர்கள் அறிவார்கள். ஆனால் இவ்வாறான வருமானம் இல்லாதவர்களது நிலைமை கிட்டத்தட்ட ஒரு பிச்சைக்காரன் நிலைமைதான் காணப்படுகிறது. இந்த நாட்டுக்காரர்களுக்கு அரசாங்க உதவியாக இருக்கும். இவ்வாறு வேலை செய்ய முடியாத புதியவர்கள் மிகவும் சிரமமான நிலைமை ஒன்றை எதிர்நோக்குகிறார்கள் என்பதும், அதற்கான வழிமுறைகள் அல்லது பாதுகாப்பு ஏற்பாடுகள் உணவு போன்றவை சம்பந்தமாக எந்த விதமான திட்டங்களும் யாரிடமும் இல்லை என்பதும் தான் மனவருத்தம் தருகிற உண்மை.
வேலை செய்ய முடியாதிருப்பவர்கள் ஏதாவது படித்து தமது திறமைகளை வளர்த்துக் கொள்ள முடியுமா? ரஞ்சனி கூறியது போல் புகலிடம் கோரி வந்தவர்களது மனப்பயங்களுக்கும் அதனால் வரும் விளைவுகளுக்கும் யார் உதவி புரிகிறார்கள்? தடுப்பு முகாமில் இருக்கும் சூரி, பிரேம்நாத் வெளியே வருவார்களா? அடுத்த வாரம் கதை தொடர்கிறது.
எட்டு அகதிகளும் ஆஸ்திரேலியாவும். புகலிடம் தேடி ஆஸ்திரேலியா வந்திருப்பவர்கள் சந்திக்கும் சவால்களை எடுத்து வரும் தொடர். நிகழ்ச்சியாக்கம் குலசேகரம் சஞ்சயன். எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.